இருக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே, இறைவன் அரசு வளர்ந்திடவே இறை வார்த்தை வழங்கிடவே. இனிதே இணைந்தே சென்றிடுவோம், இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள்.
தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகள், நாம் மீண்டுமாய் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே கூடி வந்து ஆண்டவரை நாம் தொழுது கொண்டு அவரை மாட்சிப்படுத்தி இந்த மாண்பியர் அடையாளமாயிருக்கிற இந்த திருப்பலியிலே அவரை உயர்த்துகிற போது அவர் தன் பிள்ளைகளை எல்லாம் இந்த ஆசீர்வாதமான வேளையிலே சந்தித்து அவர்களுக்குரிய எல்லா விதமான நிலைகளையும் அவர்கள் கடந்து செல்ல ஆண்டவர் பெலன் கொடுக்கிறார். ஆகவே இந்த திருப்பலியிலே நாம் ஆண்டவரை உண்மையாகவே அறிந்து ஆற்றலோடு அவர் கரம் பிடித்து வழிநடக்க இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இந்த திருமறை நிகழ்வை நாம் தூய உள்ளத்தோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் அருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக.
ஆமேன்.
ஜெபிப்புமாக இறைவா, நம்பிக்கையாளரின் வாழ்வும் மனத்தாழ்மை உள்ளோரின் மாட்சியும் நேர்மையாளர்களின் பேருமானவரே, உமை கெஞ்சி மன்றாடும் இம் வேண்டல்களை கனிவுடன் கேட்டருளும். தாராளமாய் நீர் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற ஆவல் கொண்டிருக்கும் எங்களை என்றும் உமது மிகுதியான கொடைகளால் நிரப்புவீராக. உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென்.
முதல் வாசகம். பர்னபாவையும் சவுளையும் எனது பணிக்காக ஒதுக்கி வையுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை திருவசனங்கள் 24 முதல் அதிகாரம் 13 இறை திருவசனம் 5 வரை. அந்நாள்களில் கடவுளின் வார்த்தை மென்மேலும் பரவியது. பர்னபாவும் சவுளும் தங்கள் திருத்தொண்டை முடித்தபின் மார்க்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பிச் சென்றனர். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சீரேன் ஊரானாகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின் சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்ணபாவையும் சவுளையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலூக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பல் ஏறினார்கள். அவர்கள் சாலமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
Strong, we are free. Hey! Rise up and see the light.
Rise up and see the light.
The feeling of being alive.
The feeling of being alive.
Le groupe Vive est un groupe mutualiste qui agit au quotidien pour la santé de plus de 11 millions de personnes. Groupe Vive, entrepreneur du mieux vivre.
Bonjour à toutes et à tous. Pensez reconditionnement à l'effort. Y pensez parce qu'il s'agit d'une vraie pathologie commune à toutes les maladies chroniques, à laquelle les médecins ne pensent pas forcément et qui laisse des patients théoriquement guéris, mais en fait toujours malades. Parler de reconditionnement à l'effort impose de définir ce qu'est le déconditionnement. C'est en fait l'un des mécanismes expliquant le manque d'activité physique dans le cadre d'une maladie chronique. Il est le résultat d'une adaptation physique, psychique, voire sociale, souvent involontaire, secondaire à la maladie chronique.
C'est une priorité de diagnostiquer ce déconditionnement et le prendre en charge rapidement parce que nous trouvons face à un problème de santé publique pour des millions de malades chroniques que les thérapeutiques efficaces mais incomplètes lâchent dans la nature. Et vous allez voir que ce n'est pas simplement avec l'exercice physique que l'on résout le problème, mais avec une approche globale de toutes les professions de santé.
Alors ce sont les cardiologues et surtout les cancérologues qui se sont organisés les premiers face à ce problème. C'est pourquoi notre invité est aujourd'hui le docteur Alain Toledano, cancérologue, radiothérapeute à la clinique Hartmann à Neuilly et président de l'Institut Raphaël. Bonjour Alain Toledano.
Bonjour.
Alors vous vous dites spécialiste, c'est autre chose de médecine, ou c'est autre chose, c'est une autre façon de le dire, de médecine intégrative. C'est un terme un peu compliqué qui signifie quoi?
Oui, c'est vrai. Mais la spécialisation en médecine a toujours eu tendance à fabriquer des expertises et des cloisons entre ces expertises, ce qui veut dire qu'on travaille en silo. L'idée, c'est de pouvoir intégrer ce qu'il y a de mieux chez chacun. Et le mouvement intégratif, c'est une façon de synthétiser, de connecter les disciplines entre elles. Le deuxième aspect, c'est que finalement, la santé, on la définit tout le temps comme l'absence de maladie ou le silence des organes. Mais la santé, c'est pas ça. La santé a une composante de santé psychologique, santé émotionnelle, santé sociale, santé sexuelle, santé environnementale. C'est l'intégration de toutes ces dimensions qui fait la santé intégrative.
Oui, alors, ça veut dire que là, vous mettez la barre un peu haut pour tous les médecins qui nous regardent, parce que ça veut dire que ça veut dire une approche globale, en utilisant l'intelligence artificielle, l'imagerie médicale, la réalité virtuelle. C'est à la portée de tous les médecins de penser médecine intégrative?
Oui, parce qu'en fait, aujourd'hui, où on pense le patient, sa maladie et la prescription, vous savez qu'aujourd'hui, dans 93% des cas, on prescrit des médicaments lors de nos consultations médicales, contre 40% aux Pays-Bas. Et il ne meurt pas plus tôt. Mais on jette une boîte sur deux à la poubelle. On jette 7 milliards d'euros par an à la poubelle. Donc le plaidoyer, c'est de passer d'une médecine prescriptive à une médecine intégrative. On va donner à chaque patient finalement, ce dont il a besoin du temps.
Mais alors, pour passer de l'un à l'autre, c'est changer radicalement la manière de faire de la médecine. Je me mets à la place des médecins généralistes, des médecins traitants qui sont dans leur cabinet et qui nous écoutent. Auprès de qui se retournent-ils pour pouvoir faire bénéficier de cette intégration médicale, pour reprendre vos terminologies?
Je crois qu'on a de la chance en France. On a 223 000 médecins de très haut niveau, très bien formés, et qui appellent de leur vœu un changement de système de santé, pour qu'on puisse arriver finalement à intégrer aussi des acteurs paramédicaux tous ceux qui vont donner du temps et une logique centrée sur le patient d'un parcours. On appelle de nos voeux de passer d'une médecine centrée sur la maladie à une médecine centrée sur l'individu et son projet de vie. Bien sûr, on ne peut pas le faire seul, dans son cabinet, mais ça appelle à une réorganisation des parcours de santé de chaque patient.
Alors, parlons activité physique, puisqu'on sait très bien que l'activité physique adaptée, notamment chez les malades, est une thérapeutique non médicamenteuse à fort potentiel. On parle d'activité physique, pardon, et de volonté, mais ça ne suffit pas. Comment on arrive à tracer le bon chemin pour les malades?
Alors d'abord, il faut se dire qu'on a 400 millions de consultations médicales en France chaque année et que 50% d'entre elles, c'est pour gérer des symptômes de maladies chroniques. Les maladies chroniques, tout le monde sait ce que c'est. C'est 20 millions de Français. Donc, ce n'est pas que le cancer. Les insuffisants respiratoires, les insuffisants rénaux, les endométrioses. Aujourd'hui, comment on fait pour gérer les symptômes de maladies chroniques uniquement avec les médicaments? Il va falloir qu'on se réinvente. Bien sûr, un des symptômes communs à toutes ces maladies chroniques, c'est la fatigue. C'est une inadaptation, finalement, entre l'état de forme physique et cognitif et les besoins que la vie quotidienne impose.
J'ai failli faire d'ailleurs prendre comme thème de l'émission la fatigue, tout simplement. Puis on va dire, oh, c'est bateau, ça n'intéressera pas les médecins. Mais c'est ça.
En fait, je pense que les médecins sont intéressés. Seulement, à chaque fois qu'on donne le symptôme fatigue, comment tu veux qu'on le gère uniquement avec une prescription? C'est trop complexe, puisque la fatigue, ça peut être dû à une dépression, ça peut être dû à un manque du sommeil. Alors, manque du sommeil, c'est insomnie, troubles de l'endormissement, réveil nocturne, apnée du sommeil, c'est un monde. Ça peut être dû à des gènes intestinales, à des problèmes au travail, des stress, des dysbioses. Donc la fatigue fait peur parce qu'elle veut tout dire et rien dire. Elle n'est pas traitée comme un symptôme.
Mais là, on est sur le reconditionnement à l'effort, c'est-à-dire que c'est de la fatigue, plus on n'a pas besoin de décrire les malades. Hein, c'est le malade qui est resté alité trop longtemps, qui a été traité très longtemps, qui ne s'est pas occupé de lui autrement que de sa maladie. À quel moment le médecin doit dire « Allez, le cocooning, ça suffit, il faut mettre un autre système en place
?» Tout le temps. On considère aujourd'hui, par exemple, en cancérologie, c'est la journée de lutte contre les troubles du sommeil. Il y a 70% des patients en cancérologie qui ont des troubles du sommeil, et un tiers à peu près de la population. Alors évidemment, médicalement, on doit savoir dépister le syndrome d'apnée du sommeil, l'appareiller. Mais au-delà de ça, les addictions aux écrans, les consommations d'anxiolytiques inutiles, comment on gère les insomnies, les réveils nocturnes, comment on va travailler avec des interventions non médicamenteuses, que ce soit de la sophrologie, de la naturopathie, de la méditation, pour arriver à améliorer ces troubles du sommeil. Et on sait que dans des conditions d'hypoxie, de manque d'oxygène, on augmente le risque de deuxième cancer, d'une part. Nos traitements anti-cancers sont moins efficaces. Et puis, on génère des dépressions à grande échelle. Et après une crise comme celle du Covid, on voit l'importance de soigner la santé mentale, santé émotionnelle.
Alors, quand vous parlez de cette démarche, c'est intéressant. Elle concerne tous les malades chroniques, ou quasiment tous. Est-ce qu'il ne manque pas de professionnels pour répondre à la demande, à ce besoin-là de médecine intégrative et de nouvelles thérapeutiques non médicamenteuses?
Alors d'abord, la médecine, elle a été préemptée par le médicament et elle a été préemptée par les hautes technologies. Pourquoi? Parce qu'à un moment, il a fallu choisir entre les sciences et les arts. Mais la médecine est une science ou la médecine est un art. On dit que c'est un art et non une science exacte et rationnelle. Mais c'est quoi la médecine? La médecine, c'est l'ensemble des connaissances scientifiques et tous les moyens qu'on va mettre en œuvre pour soulager, prévenir, traiter des maladies, des blessures et des infirmités. Avec des mots, on soigne, avec des mots, on tue. La vraie question aujourd'hui, c'est ce qu'un médecin qui a l'acte, qui est contraint par son système, va pouvoir donner du temps à son patient. Est-ce qu'un médecin seul peut gérer un symptôme aussi complexe qu'une fatigue chez un patient avec des comorbidités multiples? Est-ce qu'il ne faut pas envisager un parcours santé où le médecin fait partie des pilotes d'un groupe, d'une équipe, avec des acteurs paramédicaux, des sophrologues, des sexologues, des psychologues, des naturopathes, des nutritionnistes?
Mais tout le monde est en train de penser à ça. Quand vous voyez au moment des élections, les stratégies, c'est il faut faire une médecine différente. On est au moment où ça doit se basculer. C'est vrai que pendant des années, les médecins ont prescrit des médicaments contre l'hypertension. C'était massif, c'était facile. Elle est finie, cette médecine-là. Maintenant, c'est une stratégie thérapeutique individuelle qu'il faut mettre en place et non plus une stratégie de masse comme on a pu faire pendant des années.
Alors, Le bon sens voudrait qu'on pense comme ça, et je pense que la majeure partie des médecins pensent comme ça, et même des acteurs et des citoyens et des acteurs de la santé. Maintenant, même les économistes devraient penser comme ça, puisque les maladies chroniques aujourd'hui en France, c'est 100 milliards d'euros de dépenses par an.
Oui, mais je comprends que tout le monde pose à ce raisonnement-là. Mais est-ce que, à côté de ça, est-ce qu'ils mettent réellement le patient au centre du système de soins ?
Forcément pas, puisqu'aujourd'hui, par exemple, on a 4 millions de Français qui ont ou qui ont eu un cancer. On peut rembourser 20 ans un antidépresseur, mais pas une séance de psychologue. Alors ça arrive. Ouais. On sait le coût du mal de dos dans la société. Un patient qui vient vous voir, qui a eu 5 IRM, les 5 sont remboursés. Mais enseigner les postures par un ostéopathe qui enseigne à l'école du dos, ça, on ne va pas le prendre en charge. Donc il y a un cloisonnement, et il y a une logique de prescription à l'acte, et très sectaire, dans la manière dont on accompagne les problématiques en santé sur les maladies chroniques.
Mais c'est même une culture qui est pour les médecins, enfin pour nos confrères et consoeurs. Donc pour pouvoir faire changer les choses, il faut changer de culture. C'est un changement vraiment profond de manière d'envisager la médecine et l'exercice de la médecine.
On ne pourra pas continuer. Vous savez, 260 milliards d'euros la santé, c'est 11% du produit intérieur brut. C'est supérieur aux pays de l'OCDE. Qu'est-ce que vous voulez faire ? Mais vous allez continuer à dire santé, c'est l'hôpital, et mettre de l'argent dans l'hôpital, ce n'est pas une solution.
D'accord, intervenez-nous. Mais qu'est-ce que vous préconisez pour que les choses changent ?
Il faut changer d'abord de culture. À partir du moment où on décide d'être une industrie de l'acte technique qui traitons des maladies, il y aura toujours des innovations à conquérir qui sont coûteuses. Il y aura toujours à fabriquer des établissements. Il ne va pas falloir préempter la santé dans les hôpitaux. Il faut que la médecine également arrête de préempter la santé. Le médecin est le maillon d'une chaîne qui le dépasse. Si on considère la santé de façon dynamique dans toutes ses dimensions, le médecin, il fait partie d'une équipe. Il l'anime avec ses connaissances, son savoir, mais il a besoin, pour que le temps soit dédié au patient et de l'accompagner, des kinésithérapeutes, des ostéopathes, des professionnels de la psychologie, de la sophrologie, de la relaxation. Donc en fait, il y a un changement de culture avec un système qui doit être moins coûteux et plus efficient et pas seulement centré sur l'hôpital ou sur la maladie.
D'accord.
Alors, on dit, il parle bien. Hein,
très bien. Très bien. Numerus clausus, c'est pas la peine de l'augmenter alors.
Alors, je suis pas sûr quand on doit créer du lien thérapeutique en consultation entre un soignant et un soigné. Je suis pas sûr qu'il faille forcément connaître la mitochondrie. Il faut qu'on élargisse le panel de nos soignants qui sont capables de prendre en charge cliniquement les patients.
Alors, je disais, il parle bien, parce que là, vous m'avez coupé dans mon lancement de sujet, parce que je disais, les gens doivent se dire, oui, bon, il parle, mais qu'est-ce qu'il fait dans pratique pour mettre ça ? Parce qu'on ne voit pas tellement la mise en pratique. Eh bien, si, vous allez voir, on a réalisé un reportage.
எதற்கு அழைக்கின்றாய் எங்கே இறைவாயிருக்கின்றாய் எமை நீ எதற்கு அழைக்கின்றாய் ஏழை மக்கள் குடிசையிலே நிதம் இறந்திடும் வரியோ கைகளிலே ஏழை மக்கள் குடிசையிலே நிதம் இறந்திடும் பரியோ கைகளிலே பசியின் பிடியில் இருக்கின்றேன் பசியின் பிடியில் இருக்கின்றேன் என்னை பார்த்திட உங்களை அழைக்கின்றேன் இருக்கின்றாய் எமை நீ எதற்கு அழைக்கின்றாய் எங்கே இறைவாயிருக்கின்றாய் எமை நீ எதற்கு அழைக்கின்றாய் Hallelujah. உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
Les grands changements commencent par de petits gestes. Boule de café, sans aluminium, sans plastique, 100% pur plaisir et 100% compostable. Coffee Bee by Café Royal.
Le blues de la rentrée. Je vous conseille trois étapes simples pour l'éviter. 1. Familiarisez-vous doucement avec le milieu sans vous forcer. 2. Reposez-vous bien. 3. Faites ce qui vous rend heureux. Si vous continuez de voyager, de quel blues de la rentrée parle-t-on? Plus de 40 destinations à partir de 34,99€ avec Vueling Airlines.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 44-50 வரை. இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும் என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலை வாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் இந்த இறை செய்தி நேரத்திலே, இந்த திருப்பலி நேரத்திலே உங்களை எல்லோரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உலகளாவிய அளவில் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அதனால் நீங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவர் மீட்டெடுக்கிற ஒரு பணியில் நம்ம அவருக்கு துணை நிற்கிறோம். ஆகவே நம்ம குழம்பிக் கொள்ள வேண்டாம், மீண்டுமாய் ஆண்டவருடைய அந்த இறக்கத்திற்குள்ளேயே நம்மை வைத்திருக்க வேண்டும். என்ன நடந்தாலும், அதாவது துன்பமாக துயரமாக எல்லாம் தண்ணீர் பட்ட உடை போன்றது, எல்லாம் காய்ந்து போயிடும். நம்ம என்ன செய்யணும், அதே அந்த வேலைகளிலெல்லாம் ஆண்டவரோடு இணக்கமாக அவர் கரம் பிடித்து காத்திருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு யூடியூப்பில் போடுறோம். சில பேர் சொல்கிறாங்க ஆடியோ சரியாக வரல அப்படின்லாம் சொல்லி, ஒரு சில பேர் அங்கங்கே ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க. எங்களுடைய இதெல்லாம் நல்லா செக் பண்ணி தான் கொடுக்குறாங்க, ஆடியோ எல்லாம் கரெக்டாக இருக்குது. உங்களுடைய செல்ஃபோன் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தால் அந்த மாதிரி ஆடியோவில் பிரச்சனை தெரியும். அதனால் என்ன செய்யணும், அந்த மாதிரி வந்து வரவங்க உங்கள் ஃபோனை நல்லா தண்ணியில் கழுவிட்டு நல்லா போட்டு கேட்டு பாருங்கள் பிள்ளைகளை. அதுக்காக கழுவிடாதீங்க போய். உங்களுடைய இன்டர்நெட் பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுக்கு ஆடியோவில் அது மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அது இன்டர்நெட்டினால் வரக்கூடிய சில சங்கடங்கள். ஒரு வீட்டுக்கு என்னை ஒரு அம்மா சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா நான் ஒரு மருந்து சாப்பிட்றேன், ஒரு நாட்டு மருந்து, அது கண்ட்ரி மெடிசன், அது சாப்பிட்றோம். அதனால் இந்த கோழிக்கறி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, என்றைக்கு எந்த மீட்டுமே சாப்பிடக்கூடாது. அதனால் காய்கறி மட்டும் நல்லா செஞ்சு வைங்க, நான் வந்து உங்களுக்கு நான் சாப்பிட்றேன், மகிழ்ச்சியோடு வருவேன் அப்படின்னு. அந்த அம்மா எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க, ஆனாலும் சாப்பிட உட்காந்தோடனே ஒரு நிறைவு இல்லை அவங்களுக்கு. என்ன இலையில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க ஓடி போய் ஒரு சட்டையை தூக்கிட்டு ஓடியாந்தாங்க. ஓடி வந்து சொன்னாங்க, ஃபாதர் ரெண்டே ரெண்டு துண்டு வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்னம்மா அது அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, சிக்கன் வறுத்துருக்குறேன் சாமி, ரெண்டே ரெண்டு துண்டு வச்சுக்கோங்க, இலையே காலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, இந்த கறி மீன் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நான் மருந்து சாப்பிட்றேன்னா அந்த மருந்து பாய்சன் ஆகிடுமா, செத்துருவேன்,
அதனால தான் வேண்டான்னு சொன்னேன். அந்தம்மா, பரவாயில்ல சாமி, ரெண்டே ரெண்டு துண்டு வச்சுக்கோ அப்படின்னு. ப்ரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளையில பல நேரம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத உணராமல் நம்ம ஒரு வாழ்க்கை முறையில் வாழ்ந்துட்டுருக்குறோம். நான் விரும்புகிறத எப்படியாவது செய்யணும். எதுக்காக இவ்வளோ ஆண்டவர் பைபிளில் இறைவார்த்தையில் பேசுகிறார்? நாம் நினைக்கிறதையே செய்கிறதுக்காகவா கடவுள் வந்து இறங்கி வந்து பேசணும், பேசணும், வெளிப்படுத்தணும்? அப்போ கடவுள் ஏதோ ஒன்று நம்மளோட பேச விரும்புகிறார். அது என்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்வது. இன்றைய நாளில் இறை வெளிப்பாடை குறித்து நான் பேசுகிறேன். இறை வெளிப்பாடு. இப்போ இந்த அம்மா பாருங்கள், நான் வெளிப்படுத்தினதே அவங்களுக்கு புரியல. அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நீ செத்தாலும் பரவாயில்ல, என் வீட்டில் கறி தின்னுட்டு போய் அங்கிட்டு சாவும். இந்த எலிக்கெல்லாம் ரேட்டு ரேட் கேக்குன்னு சொல்லி ஒரு கேக் வாங்கி வைப்பாங்க. அது என்ன, ரேட்டெல்லாம் புஷ்டியாக வளர்த்துக்கா? இல்லை, எலிகள் அங்கிட்டு போய் என்ன செய்யணும், நெஞ்சு வடித்து சாவணும். தேவ பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் எண்ணம் அது இல்லை. நம்ம குருக்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு உணவு கொடுக்குறீங்க, சாகணுங்கிறது எண்ணம் இல்லை, அதை நான் சொல்லலை. ஆனால் அந்த அவங்க அந்த காரியத்தை சொல்லுகிற போது, நம்ம பல நேரம் கோயிலுக்கு வரோம், ஆண்டவரை வழிபடுறோம், கடவுளுடைய பேரால் 1001 காரியங்களை நம்ம செய்துட்டே இருக்கிறோம், நிறைய காரியம் செய்கிறோம். உண்மையாலுமே அதெல்லாம் பாராட்டுதற்குரியது தான், நம்ம வந்து மாற்று கருத்து இல்லை அதில். ஆனால் அது கடவுள் விரும்புகிறாரா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். கடவுள் என்ன என்கிட்ட கேட்குறாரு, அப்போ அதை நான் கொடுக்கணும், அப்போ அவர் மகிழ்ச்சி அடைவார். இதைத்தான் இன்றைக்கி நம்ம இறை வெளிப்பாடு அப்படிங்கிற, டிவைன் ரெவலேஷன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது ஒரு பெரிய டாபிக். இது இதை வந்து நம்ம சுருக்கமாலாம் பேச முடியாது. இந்த குறுகிய நேரத்தில் ஒரு சின்னோண்டு ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நற்செய்தியை பாருங்களேன். நற்செய்தியில் ஆண்டவர் வந்து சொல்கிறார், தந்தை எனக்கு கொடுத்ததெல்லாம் நான் சொல்கிறேன், என் வார்த்தை என்னுடைய, நான் தீர்ப்பிட வரலை, தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, அது என்னை அனுப்பிய என் வார்த்தையே அது, இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கப் போகிறது, நானாக எதையும் பேசலை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துருக்கிறாரு, அவருடைய கட்டளை நிலைவாழ்வு தருகிறது. அப்போ இயேசுசாமி தந்தையினுடைய திருவுளத்தை அறிந்தவராக இருக்கிறார், இறை வெளிப்பாடை அறிந்தவர். அதனால தான் அவர் எதை பற்றியும் சலனப்படலை. இதுதான் உண்மை, இதுதான் சரி அப்படி சொல்லிட்டு அவர் கரெக்டாக போயிட்டார். இப்போது முதல் வாசகத்துக்குள்ளே வந்து பாருங்களேன். அந்த முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம் ஒரு அருமையான காட்சி, திருத்தூதர் பணிகளில் அந்த பார்க்கக்கூடிய அந்த ஒரு சம்பவம். சீடர்கள் எல்லாம் ஒருமித்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க விரும்புகிறத கொடுக்கல, கடவுள் விரும்புகிறத அவங்க கொடுக்க விரும்புகிறாங்க. அப்போ அதில் பாருங்கள், கடவுள் ஒரு ஆசையை வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், பர்னபாவையும் சவுளையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் அப்படின்னு யார் சொல்கிறா? அதனுடைய துவக்க வார்த்தைகளை பாருங்கள், அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது, தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப இல்லை, டிவி பார்க்குற போது இல்லை, நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூயாவியார் அவர்களிடம் இதை பேசுகிறாரு. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, திருப்பி என்ன பண்ணுறாங்க, அவர்கள் இதை கேட்ட உடனே தூயாவியானவர் தான் பேசியிருக்கிறாரு அதை அவங்க உணர்கிறாங்க. மீண்டும் இதை என்ன செய்கிறாங்க, உறுதி செய்கிறாங்க. மீண்டும் அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள், வேண்டிட்டு தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ப்ரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளை, இந்த அருமையான ஒரு அடையாளத்தை நம்ம அப்படியே பிராக்கெட் போட்டு பார்க்கணும். அப்போ அவங்களுக்கு தூய ஆவி வெளிப்படுத்துகிறார், இந்த வேலைக்கு இந்த ஆட்களை வைங்க, இந்த காரியத்தை நீ போய் செய்யுங்க அப்படின்னு அவங்க வெளிப்படுத்துகிறார். அப்போ அந்த வெளிப்பாட்டை அவங்க எப்படி உணர்ந்து கொண்டாங்க, இதை தான் நம்ம செய்யணும். நிறைய பேர் என்னிடம் கேட்பாங்க, எப்படி ஃபாதர் ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு அப்படி கேட்பாங்க. ஏன்னா நம்ம ப்ரீச்சிங்கில் நிறைய நேரம் சொல்லுவோம், ஆண்டவர் எங்களோட பேசும்போது அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பிரசங்கியார்கள் அப்படி தான் சொல்லுவாங்க, When God told me about this அப்படின்னோடனே நம்மளாம் உடனே நினைப்போம், ஓ நேரம் வந்து அப்படின்னு கடவுள் நின்றுட்டு மகனே ஆல்பர்ட் அப்படின்னு பேசுவார் அப்படின்னு நினைப்போம். அப்படியெல்லாம் கடவுள் யார்ட்டையும் பேச மாட்டார். எப்போ தேவையோ அப்போ பேசுவார்னு வச்சுக்கோங்களேன். கடவுள் தந்தையாகிய தேவன் தன்னுடைய திருவுளத்தை வெளிப்படுத்துகிற போது அந்த உருவம்லாம் நமக்கு தெரியாது. நம்ம அப்படி தெரியணும், உணர்வில் நம்ம என்ன செய்வோம், உணர முடியும். 7th சென்ஸ் அப்படின்வாங்க. விலங்குகள்லாம் 5 அறிவு, மனுஷனுக்கு 6 அறிவு, பகுத்தறிவு. இதெல்லாம் உலகத்தில் பகுத்து அறியக்கூடியது. ஆனால் அந்த 7வது அறிவுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் நம்மளுடைய சென்சஸில் கடவுள் பேசுவார். காதில் பேச மாட்டார், அவர் பேசுகிறது காதில் கேட்காது, உணர்வில் கேட்கும். இதை தான் நம்ம இறை வெளிப்பாடுங்கிறோம். அதை நீங்கள் காதில் அப்போ கேட்காதா, கடவுள் பேசுறது கேட்காதா அப்படின்னு இங்கே கேட்கக்கூடாது. கடவுளா கடவுளுக்கு வேணும்னா எப்படி வேணாலும் யார்ட்டு வேணாலும் பேசுவார். நிறைய அந்த இறை வழிபாடுங்கிறது இப்படி தான், 1:1 அப்படி தான் நடக்கும், 1+1:2 அப்படி கிடையாது, மேக்ஸ் மாதிரிலாம் கிடையாது. அவருடைய கடவுளுடைய கரம் மிகப்பெரியது. அவர் எப்படி யாருக்கு எதை வெளிப்படுத்தணுமோ அதை அப்படியா வெளிப்படுத்துவார். இயற்கையிலிருந்து வெளிப்படுத்துவார், மனுஷங்க வழியாக வெளிப்படுத்துவார், குழந்தைகள் வழியாக வெளிப்படுத்துவார், காட்சிகள் வழியாக வெளிப்படுத்துவார், உணர்வுகள் வழியாக வெளிப்படுத்துவார். இப்படி அவருடைய வெளிப்பாடுகளுடைய வகைகள் வந்து மனித வார்த்தைகளால் அளவிட முடியாதது. அதனால் ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, இப்படி தான் சொன்னாங்கன்னாக்கா நம்ம தேவையில்லை. கடவுளுடைய வெளிப்பாடுகள் வித்தியாசமாக இருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் இந்த கடவுளுடைய வெளிப்பாட்டை நம்ம என்ன செய்யணும், உணரணும். முதல்ல இந்த கடவுள் யார்கிட்டத்தில் வெளிப்படுத்துவார் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் வெளிப்படுத்துவார். நிறைய பேர் என்ன செய்கிறோம், இந்த இறை வெளிப்பாட்டை நம்ப மாட்டோம், நம்புறதில்லை. கடவுள் என்னோட பேசுவார் அப்படிங்கிறத நம்புறதில்லை. அதனால தான் யார் ஒருத்தர் இந்த நம்பிக்கையில் இல்லையோ அவன் தான் என்ன செய்வான், அடுத்த வீட்டுக்காரன்ட்ட ஓடுறது, அடுத்தவங்ககிட்ட போய் ரெஃபர் பண்ணுறது. அங்கே போனால் அவர் வந்து வேண்டுனா எனக்கு கிடைக்கும், இவர் வந்து வேண்டுனா கிடைக்கும். நான் சொல்லுகிற முதல் அடிப்படை காரியம், நீ உனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீ ஆண்டவரிடத்தில் இந்த சீடர்கள் செய்தது போல் செய்து பாருங்களேன். நோன்பிருந்து நீங்கள் மன்றாடுங்க, 3 நாள், 5 நாள், 7 நாள், 9 நாள் ஒரு டார்கெட் வைங்களேன், டார்கெட் வைங்க. உங்களுக்கு வசதிக்கு ரொம்ப அவசரம் அந்த விஷயம் அப்படின்னா ஒரு நாள் ஜெபி நோன்பிருந்து, இல்லை ரிலாக்ஸ்டாக முடிவெடுக்கலாம், திருமண காரியம் முடிவெடுக்கிறோம், இறை வெளிப்பாடு என்ன திட்டம் புரியலையே, 3 நாள் நீங்கள் நோன்பிருந்து ஜெபிங்க, இல்லை ஒரு 7 நாள் நான் நோன்பிருந்து ஜெபிப்பேன், அது உங்களுடைய விருப்பம். அப்போ பாருங்கள், நம்ம நீங்கள் முதல்ல ஆண்டவர்கிட்ட அமர்ந்து நோன்பிருந்து ஜெபிக்கும் போது உங்களுக்கு அந்த இறை வெளிப்பாடு தெரியும், கண்டிப்பாக தெரியும். நீங்கள் ஜெபத்தை முடிச்சுட்டு உண்மையாக ஜெபிக்கணும், சும்மா நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. இல்லை, உண்மையாக நீங்கள் அந்த காரியத்தின் மீது அக்கறையாக இருந்தீங்கன்னா, நீங்கள் உண்மையாக அந்த 3 நாளோ 5 நாளோ அந்த ஒரு சிறப்பான ஒரு நாட்களை ஒதுக்கி நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்து நீங்கள் ஜெபிச்சு கடைசி நாள் உட்காந்து, ஆண்டவரே இதுதான் எனக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு மனசுக்குள்ளே வரும் பாருங்கள், அதை எடுங்க நீங்கள். அதுதான் ஆண்டவர் கொடுக்குற இறை வெளிப்பாடு. பல நேரம் நம்ம குழப்பத்தில் என்ன செய்கிறோம், அங்கேயும் இங்கேயும் ஓடுறோம். பாருங்கள், நீதிமொழிகள் புத்தகத்தில் 29:18 சொல்லுது பாருங்கள், எங்கே இறை வெளிப்பாடு இல்லையோ அங்கே குடிமக்கள் கட்டுக்கடங்காமல் திரிவார்கள், நீதி போதனையின்படி நடப்பவர் நட்பேறு பெற்று மகிழ்வார். அப்போ பாருங்கள், எங்கே இறை வெளிப்பாடு இல்லையோ, இது வந்து வீட்டுக்கு குடிமக்கள் சமூகத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு சமூகமும் இறை வெளிப்பாட்டின்படி நடத்தப்படணும். அதுக்கு தான் சொல்கிறோம், நம்ம அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு கடவுள் நம்பிக்கையாளராக இருக்கணும், அவங்க கடவுளை நம்பணும், ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறார், கடவுள் வழி நடத்துகிறாரு, நீதியின்படி அவர் வழி நடத்த சொல்கிறார். அப்போ கடவுள் நம்பிக்கை இருந்தால் தானே இதெல்லாம் வரும், கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா தேவப்பிள்ளையிலே. அதனால தான் சொல்கிறோம், நம்ம ஒரு தலைவரை தெரிந்தெடுக்கிற போது கடவுள் நம்பிக்கையாளர், அது ஆன்மீக தளமாக இருந்தாலும் சரி, அது அரசியல் தளமாக இருந்தாலும் சரி, அப்போ கடவுள் நம்பிக்கை இருக்கிற இடத்துல தான் கடவுளுடைய காரியங்கள் நிகழ்த்த முடியும். இறை வழிபாடுகளை அவங்க கேட்பாங்க, என்ன கடவுள் சொல்கிறாரு அப்படின்னு. பழைய ஏற்பாட்டிலெல்லாம் பார்க்குறோம், இறைவாக்கினருடைய நூல்கள் எல்லாம் படித்து பாருங்கள், அவங்க அரசுகளோட தொடர்பில் இருப்பாங்க. அரசை ஆண்டு கொண்டிருந்த அரசர்கள் வந்து அவங்ககிட்ட கேட்பாங்க. அப்போ இந்த இறைவாக்கினர்கள் சும்மா உட்கார மாட்டாங்க, எது சரி எது தப்புங்கிறத அவங்க உரக்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த இறை வழிபாட்டை உணரக்கூடிய ஆற்றல். அப்போ நம்ம தளத்திலிருந்து நம்ம பேசுகிறோம், பெரிய லெவலுக்கு நம்ம போக தேவையில்லை, அவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம், அவங்க இந்த இறை வழிபாட்டெல்லாம் உணரணும் அப்படின்னு. எங்கே இறை வழிபாடு இல்லையோ அங்கே குடிமக்கள் கட்டுக்கடங்காமல் தெரிவார்கள். இப்போ ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி, அந்த குடும்பத்தில் இறை வழிபாடு எல்லாத்துக்கும் இருக்கணும், எல்லாரும் உணரணும் அந்த இறை வழிபாட்டை. அந்த இறை வழிபாட்டை நம்ம உணரலை அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, கட்டுக்கடங்காமல் தெரிவாங்க. இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மகனோ மகளோ ஒரு கணவனோ ஒரு மனைவியோ யாராக வேணாலும் இருக்கலாம், கட்டுக்கடங்காமல் தெரிகிறாங்க அப்படின்னா அங்கே என்ன இல்லை, அவங்கக்கிட்ட இறை வெளிப்பாடு இல்லை, இறை வெளிப்பாடை உணரக்கூடிய ஆற்றல் இல்லை. அப்போ அந்த நபர் என்ன செய்யணும், இந்த இறை வெளிப்பாடு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்பணும். அப்போ அவங்க நம்புவாங்க, எல்லாம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, இறை வெளிப்பாடுன்னு ஒன்று இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். எப்படின்னா அதை தான் அவங்க வேறு வேறு விதமாக போய் தேடுறது. பார்த்தீங்கன்னா அபாக்கு புத்தகத்தில் 2:19 சொல்லப்பட்டிருக்குது, மரக்கட்டையிடம் விழித்தெழும் என்றும் ஊமை கல்லிடம் எழுந்திடும் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ கேடு, அவை ஏதேனும் வெளிப்பாடு அருள முடியுமோ, பொன் வெள்ளியால் பொதியப்பட்டிருப்பினும் உள்ளே சிறிதளவும் உயிர் இல்லையே, பார்த்தீங்களா? அபாக்குக்கு வந்து எவ்வளோ இறைவாக்கினார், எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. அப்போ போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த கனியை வச்சு ஜெபம் பண்ணா, இந்த கட்டையை வச்சு ஜெபம் பண்ணா, இந்த உடுக்கையை வச்சு அடித்து ஜெபம் பண்ணுறது, உடுக்கையை வச்சு இது கேட்குறது, குறி கேட்குறது, உலக்கையை வச்சுக்கிட்டு கேட்குறது, எலுமிச்சை பழத்தை வச்சு கேட்குறது, தேங்காயை வச்சு கேட்குறது, இது எதுவுமே நமக்கு வந்து அந்த விடுதலையை கொடுக்க முடியாதுங்க. தயவுசெய்து நம்ம புரிந்து கொள்ளணும். நிறைய பேர் இந்த வார்த்தைகளை நான் சொல்லிட்டதுனால இன்னொரு விளக்கத்தையும் நம்ம அறிந்து கொள்ளணும். இப்போ நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையில் சுரூபங்களை நம்ம வந்து வைக்கிறோம். சுரூபம்னா என்ன அப்படின்னா சுய உருவங்கள், சுய உருவம். இல்லாத ஒன்றை நம்ம உருவமாக வைக்கல, இருக்கிற ஒன்றை. இப்போ மரியாளுடைய உருவம் வைத்திருக்கிறோம் அப்படின்னா மரியாளுடைய பிறப்பு இருந்தது, அவங்க இப்படி ஒரு உருவமாக இருந்தாங்க. இயேசுக்கு இப்படி உருவம் கொடுத்தோம், பிதாவுக்கு நம்ம உருவம் கொடுக்க முடியாது. இப்போ பிதாவுக்கு உருவம் கொடுத்தோம்னா அது தவறு. இப்போ இயேசுக்கு ஒரு சுய உருவம், இவர் இப்படி தான் இருந்திருப்பார் ஒரு நம்பிக்கை. இப்போ இதே சுருவம் அடுத்த கோயிலில் இருக்கு, அதே மூஞ்சி அப்படியே இருக்கா? இல்லை இல்லை, அது வேறு மூஞ்சாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து இந்த சுருவம் முக்கியம் இல்லை, இந்த சுருபத்தினுடைய அந்த அடையாளம் தான் இவர். இந்த அடையாளம் எதை சொல்லுது? உயிர்த்த இயேசுவை சொல்லுது. அப்போ நமக்கு கத்தோலிக்க திருச்சபையில் சுரூபங்களை வைக்கிறதுக்கு நம்ம தாய் திருச்சபை அனுமதித்திருக்கிறது. பலர் வந்து இதை வந்து நம்ம சுரூப வழிபாடு செய்கிறோன்னு சொல்லுவாங்க, அது உண்மை அல்ல. இதை வந்து நம்ம பலமுறை சொல்லிட்டோம், இருந்தாலும் நீங்கள் குழம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நம்ம பொறுப்பாளியும் கிடையாது. இப்போ இது வந்து நீங்கள் வழிபாட்டை பார்க்குறீங்க, எந்த வழி பூசை திருப்பலி தான் நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்துருக்கிற அழகான ஒரு கட்டமைப்பு, வழிபாட்டு கட்டமைப்பு. அங்கே எங்கேயாவது நம்ம வந்து சுரூபத்தை போய் சுற்றிட்டு இருக்கிறமா? இல்லை. இது இப்போ நம்ம சுரூபம் வைக்கப்பட்டிருக்கிறது எதற்காக? திருச்சபை எதற்காக இதை அனுமதித்திருக்கிறது கோயில்களில்? இப்போ பாருங்கள், நம்மளுடைய விசுவாச வளர்ச்சிக்காக, விசுவாச வளர்ச்சிக்காக. இப்போ நான் வந்து அந்தோணியாரை நமக்கு பிடிக்கும். அந்தோணியார் எப்படி இருப்பார் எனக்கு தெரியாது, அவர் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ஆனால் அந்த சுரூபத்தை பார்த்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ எங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன், எங்கள் அப்பாட்ட நான் கேட்டேன், இது யார் இது யார்? அவங்க சொல்லி கொடுத்தாங்க, இவர் தான் அந்தோணியார், இவர் இப்படி இருந்தார், இவர் கதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ இவர் பற்றிய எண்ணங்கள் என் மனசில் உயர்வாக இருந்துச்சு. அப்போது இவர் நேராக பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு அழுத்தம் மனசுக்குள்ளே இருந்துச்சு எனக்கு. இவரை நேராக நம்மளால் பார்க்க முடியலையே, இவரெல்லாம் எப்படி நல்ல மனுஷனாக இருந்திருக்காரு அப்படின்னு. அந்த ஒரு தாக்கம் இருக்கிற நேரத்தில் புனித அந்தோணியார்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அப்போ அந்த படத்தை எங்கள் வீட்டில் டிவியில் போட்டாங்க, இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த படம் பார்க்குறப்போ உள்ளம் அப்படியே மகிழ்ந்தது. இப்படி கடவுளுக்காக வாழ்ந்த ஒரு மனுஷனை நம்ம பார்க்குறோம், இதுக்கு தான் ஆலயத்தில் வச்சுருக்கிறாங்க. ஒரு சிறு பிள்ளைகள் அறிவு சார்ந்த நிலையில் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அப்போது நமக்கு முன்னோடிகளாக கடவுளை சார்ந்து வாழ்ந்தவங்க, இறை வழிபாட்டை இவங்கெல்லாம் அறிந்தவங்களை தான் கத்தோலிக்க திருச்சபையில் புனிதர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வச்சுருக்குறோம். இறை வழிபாட்டை உணர்ந்து அந்த இறை வழிபாட்டின்படி வாழ்ந்தவர்களை நம்ம அவங்கள தெய்வமாக வைக்கலை. ஒரு பிரசங்கியார் அவருடைய பேச்சில் பேசினதை எனக்கு ஒரு அம்மா போட்டு எனக்கு சந்தேகமாக கேட்டிருந்தாங்க, இதெல்லாம் என்ன நம்ம திருச்சபையில் அப்படின்னு. பாருங்கள், அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது நமக்கு பிரச்சனை இல்லை, என் வீட்டில் என்ன நடக்குது அதை குறித்து நம்ம தெளிவாக இருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இதில் சில சம்பவங்கள் நம்ம என்ன செய்கிறோம், இதை அறியாத போது, இறை வார்த்தையினுடைய வெளிச்சத்தை அறியாதவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி சுருவங்களை போய் தொட்டு அதுக்காகவா நம்ம எங்கேயாவது சட்டம் கொடுக்கப்படுறதா? ஒவ்வொரு சுருவத்தையும் நீர் 50 முறை தொட்டு கும்பிட்டு அதில் இருக்கிற பெயிண்டை எல்லாம் நீ தின்னுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறோமா நம்ம? ஒரு சிலருக்கு உண்மையான வழிபாடு பைபிளே இருக்காது கையில், பைபிள் இருக்காது, ஆனால் அவங்க வந்து கோயிலுக்குள்ளே வந்து இருக்கிற சுருவத்தெல்லாம் தொட்டு கும்பிட்டு அதில் இருக்கிற காலில் இருக்கிற பெயிண்ட் எல்லாம் தின்னுட்டு போயிடுவாங்க. சாமியாருக்கு வேறு வழியே இல்லை, வருஷம் காலில் இருக்கிற பெயிண்ட்டை மட்டும் அடிக்க வேண்டியிருக்கு. அதனால தான் இப்போ சாமியாரெல்லாம் சுதாரிச்சுக்கிட்டு கண்ணாடி பொட்டிக்குள்ளே தூக்கி வச்சிடுறாங்க சுருவத்தை. தேவ பிள்ளைகள திருச்சபை நமக்கு சுருவங்களை அங்கீகரித்திருக்கிறது, கோயிலில் வைக்கணும், கண்டிப்பாக வைக்கணும். சுருவம் இல்லாமல் நம்மளுடைய கத்தோலிக்க ஆலயங்கள் இருக்காது, இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வைக்கணுங்கிறது இருக்கணும், பாடுபட்ட சுருவம் கண்டிப்பாக இருக்கணும். வேறு சுருவம் நீ வைக்கிறியோ வைக்கலையோ, குருசிஃபிக்ஷன் நாட் அ கிராஸ், குருசிஃபிக்ஷன் ஆண்டவருடைய பாடுகள் தாங்கிய அந்த உடலை தாங்கிய அந்த பாடுபட்ட சுரூபம்னு அதுதான் நம்ம சொல்கிறோம். இது 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 வந்து சுரூப வழிபாட்டு, இதை போய் நம்ம போய் வழிபடுவதற்காக இல்லை, அதிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகள் உண்டு. இப்போ நான் அந்த சின்ன பிள்ளையாக இருந்தப்போ என்னுடைய சின்ன விசுவாசம் அந்த ஏணியில் தான் நான் ஏறி வந்தேன். இப்படி கோயிலில் பார்த்தேன், குழந்தை தரிசமாக, எனக்கு யாருன்னே தெரியாது. என்னுடைய பங்கு குழந்தை தரிசமாக கோயில், திருச்சியில் சங்கிலியாண்டபுரம்ங்கிற பகுதியில் இருக்கிற ஒரு கோயில் அது. அந்த கோயில் தான் என்னுடைய பங்கு ஆலயம். அப்போ நான் பார்ப்பேன், இந்த அம்மா கையில் சிலுவை வச்சுருப்பாங்க, அப்படியே பூவெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கும், அப்படியே இந்த ஒரு படம், அந்த சுருவங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். இந்த அம்மா யார்? ஒரு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மாதாவாக இருக்குமோ அப்படின்னு. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க என்னை கிளாரிஃபை பண்ண, இவங்க மாதா இல்லை, இவங்க ஆண்டவருக்காக வாழ்ந்தவங்க, துன்பங்களை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க ஒவ்வொரு துன்பத்தையும் கடவுளுக்கு ஒரு ஒரு மலராக கொடுத்தாங்க, மஞ்சள் பூவா, ரோஸ் பூவா, இப்படி வெள்ளை கலர் ரோஸா, இப்படி அப்படியே ரோஸா பூவாக கொடுத்தாங்களாம், கலர் கலர் ரோஸா பூவா காயங்களை. பூவை கொடுக்க முடியல, காயங்களை கொடுத்தாங்க. அவங்க இறக்கிற போது, இறந்தபோது வானிலிருந்து பூக்கள் கொட்டியதாக வரலாறு சொல்கிறது, அவருடைய வாழ்க்கை குறிப்பு சொல்கிறது. பாருங்க, அதனால தான் அவங்கள சிறுமலர் குழந்தை தெரசான்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இவங்க யார்? இறை வழிபாட்டை உணர்ந்தவங்க. அவங்களுடைய உருவப்படத்தை நம்ம வைக்கிற போது இது உருவ வழிபாடு அப்படின்னு சொல்லி நம்ம வியாக்கியானம் பண்ணுறதுக்காக இல்லை. தாய் திருச்சபை அழகாக நம்மளை வழி நடத்துது, தாய் திருச்சபை தெளிவாக நம்மளை வழி நடத்துது. அதை அறிய முடியாதபடி இருக்கிற இருள் சூழ்ந்தவர்கள் நம்மளுடைய திருச்சபையினுடைய அடையாளத்தை மாற்றுறாங்க. அதனால் நமக்கு அவங்களை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சட்ட புத்தகத்தை இது தப்பாக இருக்குன்னு சொல்ல. சட்ட புத்தகம் என்ன சொல்லுது? கத்தோலிக்க திருச்சபையினுடைய சட்ட புத்தகம். அப்போது இந்த காட்சிகளை நம்ம பார்க்குற போது இறை வெளிப்பாடு நமக்குள்ளே வரணும். நானும் இந்த இறை வெளிப்பாட்டை உணரணும். ஆண்டவருடைய கிருபைக்குள்ளே நம்ம இறை வெளிப்பாட்டை உணரணும். அதற்காகத்தான் இந்த அடையாளங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த மரக்கட்டையிடம் போய் விழித்தெழும எனக்கு ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போய் நம்ம போய் என்ன செய்யக்கூடாது, அவரை வச்சு ஜபிக்கிறேன், இவரை வச்சு ஜபிக்கிறேன், புனிதர்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்கள அசிங்கப்படுத்தக்கூடாது. அது ஏற்புடைமை அல்ல. அது தாய் திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்குற கற்பனைகளும் அல்ல, அது கட்டளைகளும் அல்ல. ஆகவே இந்த அருமையான நேரத்தில் நம்ம உணர வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. அந்த இறை வழிபாட்டை நீ என்ன எப்படி உணர முடியும், அதைத்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஆண்டவரிடத்தில் உண்மையாக உள்ளத்திலிருந்து ஜெபித்து கேட்கிற போது நீங்கள் அது ஆண்டவர் உங்களுக்கு அதை அருளுகிறார் கண்டிப்பாக. இன்றைக்கும் வந்து புனிதர்கள் வழியாக நீங்கள் ஜெபிக்கும் போது கடவுள் புனிதர்கள் வழியாக அற்புதங்களை செய்கிறார், அது உண்மை. நீங்கள் அந்தோணியார் வழியாக நீங்கள் ஜெபிங்களை, நீங்கள் ஆண்டவர்கிட்ட தான் கேட்குறீங்க. யார் வழியாக ரெக்கமெண்டேஷன் போகிறீங்க? அந்தோணியார். ஏன் அந்தோணியாருக்கு வழியாக கடவுள் கேட்டால் கொடுக்குறார் அப்படின்னா, அந்தோணியார் இந்த பூமியில் வாழும் பொழுது இறை வழிபாட்டுக்கு முழுமையாய் தன்னை கையளித்தவர். இறை வழிபாட்டை அறிந்து அந்த இறை வழிபாட்டுக்கு தன்னை முழுமையாய் கையளித்து இந்த உலகத்தின் பின்னாடி ஓடாமல் தன்னை இழந்து கடவுளுக்கு சான்று பகிர்ந்தவர். அதனால தான் மகனுக்கு கொடுத்த அதே மகிமையை, அதே அந்த கருணையை கடவுள் இந்த புனிதர்களுக்கு காட்டுறார். இந்த மகன் வழியாக நான் மீட்படுகிறேன். அதே போல் இந்த மகனுக்கு, என் மகனுக்கு எந்த மனுஷனெல்லாம் சான்று பகிர்ந்து அவன் இந்த பூமியில் வாழுகிற பொழுது இந்த மகனை உயர்த்தியிருக்கிறாங்களோ அவங்க வழியாக கேட்டாலும் கிடைக்கிறது. காரணம் என்னென்னா, அவர்கள் வழியாக இயேசு மகிமை அடைகிறார். தந்தை இப்படி தான் செய்கிறார். இதுதான் லாஜிக் ஆஃப் காட். மகன் வழியாக மட்டும்தான் எல்லோரும் வர முடியும். அப்போ இந்த மகனை மகிமைப்படுத்தின யார்? ஒரு மனுஷன். அவர் ஒரு அந்தோணியாக இருக்கலாம், ஆரோக்கியசாமியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்க கடவுள் பார்க்குறார், என் மகனை உயர்த்திய உன்னை நான் என்ன செய்வேன், இந்த உலகத்தில் உயிரோடு வாழ வைப்பேன், நீ இறந்து போயிருந்தால். அவங்க உயிரோடு வாழ்கிறாங்க. அடிப்படை என்னன்னு நம்ம பார்க்குறோம். அவங்கள போய் நம்ம பிடிக்கிறது இல்லை, அவங்கள பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது. அவங்கள நம்ம என்ன செய்கிறோம், முன்னாடி வச்சு அவங்க எதை அறிந்து கொண்டாங்க, இறை வெளிப்பாட்டை. ஏன் வந்து புனித அந்தோணியார், உதாரணத்துக்கு புனித அந்தோணியாரை நான் கோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அவரை மட்டும்தான் நம்ம திருச்சபையில் வச்சுருக்கிறோன்னு இல்லை, புனிதர்கள் லிஸ்ட் பெருசு. அப்போ அந்த புனித அந்தோணியார் என்ன செய்தார் யோசிச்சு பாருங்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்களேன். அவர் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு உலகத்தெல்லாம் விட்டுட்டு பாலைவனத்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டார். கடுமையான உடை எடுத்து உடுத்திக்கிட்டார், கடுமையான சாப்பாடு. பாருங்கள், ஆகவே கடவுளுக்காக அந்த இறை வழிபாட்டை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னை உயிரோடு முயற்சிக்கிட்டார். அப்போ தான் உண்மை. ஆகவே தான் சொல்லுகிறோம், இந்த இறை வழிபாட்டை நம்ம அறியும் போது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உண்மையாய் நம்ம அவரை தொழுது கேட்கணும், உண்மையாக அவரை வேண்டணும், உண்மையாக கரமுயர்த்தி அவரிடத்தில் ஜெபிக்கிற போது உன் ஆத்மாவும் அந்த இறைமையும் இணைகிற போது அந்த இறை வழிபாடு உங்களுக்கு கிடைக்கும். பாவம் செஞ்சிட்டேன் எனக்கு இறை வழிபா, ஆமாம், பாவம் செஞ்சால் இறை வழிபாடை காண முடியாது. நம்ம என்ன செய்யணும், அதுக்கு தான் பாவ சங்கீர்த்தன அறிக்கை இருக்குது. நீ அதை போய் கேள்வி கேட்டுக்கிட்டு நான் போய் ஏன் ஒரு மனுஷன்ட்ட சொல்லணும் அப்படின்னா, நீ உட்கார்ந்துருவார் ஓரமாக. அறிக்கை செய்யாதவரை உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவது கிடையாது. அறிக்கைனா என்ன? அண்ணன் மனசுக்குள்ளே நேரம் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறதா? இல்லைங்க, அறிக்கைனாலே என்ன, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன்ட்டு சொல்கிறது, சத்தமாக சொல்லணும், அதான் அறிக்கை. வாயை விட்டு வெளியில் வரணும் அந்த விஷயம், அதுக்கு பேர் தான் அறிக்கை. பைபிள் சொல்லுதே, அறிக்கை செய், பாவத்தை அறிக்கை செய்யாதவரை என் எலும்புகள் எல்லாம் கலன்று போயின. அப்போ வேற ஒருத்தர் அதை ஏற்றுக்கலாம் அப்படின்றதுக்காக நீ விட்டுட்டீங்கன்னா நீ போய்டு அவங்க, அப்போ உன் வீடு வேறு. இப்போ அப்போ எனக்கு எது சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும் திருச்சபையில்? இப்போ எனக்கும் கஷ்டம்தான், நான் சொல்லக்கூடிய காரியங்கள் எனக்கும் கஷ்டம். அவர் பாவ அறிக்கை செய்ய போகிறேன், நான் ஒரு பாவத்தை சொல்லணும், எனக்கும் மனசெல்லாம் வலிக்குது. ஆனால் அதை செய்தால் தான் எனக்கு இது நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, திருச்சபை எனக்கு அப்படி தான் வழி நடத்துகிறது. அப்போ இது எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் என்ன செய்யணும், இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு எனக்கு சொஃபிஸ்டிகேட்டடாக எந்த ஒரு சபையை உருவாக்கிக்கிட்டு நான் என்ன செய்யலாம், போயிடலாம். அப்போது நம்ம ஒரு சபையை சார்ந்திருக்கிறோம் அப்படின்னா, அந்த சபையினுடைய ஒழுங்கு கட்டமைப்புகளுக்குள்ளே வந்து நின்று இதை நான் ஏற்றுக்கொண்டு, அதை தான் விசுவாச அறிக்கைன்னு சொல்கிறோம். அந்த விசுவாச அறிக்கைக்குள்ளே நம்ம இறுதி வரை நிற்கிற போது தான் அந்த இறை வழிபாட்டை நம்ம காண முடியும். எனக்கு எது சாதகமாக இருக்கிறது என்பதை நான் பார்த்து பார்த்து செய்தேன்னா அது ஆண்டவருடைய இறை வழிபாட்டை உணர முடியாது. மோசே அழைக்கப்பட்டார், ஆண்டவருடைய திட்டத்தின்படி அவர் செல்ல கட்டளையிடப்பட்டார். அவருடைய விருப்பம் அது அல்ல, ஆனால் அவர் போறாரு. கடவுளுடைய திட்டத்தின்படி போனதுனால தான் இறை வழிபாட்டை அவரால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஆபிரகாம் இறை வழிபாட்டை உணர்ந்தவர். மரியாள் அவருடைய விருப்பத்தின்படி போனவர் அல்ல, ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டு கொடுத்த அந்த திட்டத்தின்படியாக போனவர். தேவ பிள்ளைகளே, இதைத்தான் ஆண்டவருடைய காரியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எபேசியர் 1:17 நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு. தந்தைய அவருடைய திட்டத்தை நீங்கள் முழுசாக அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. பிரை சொல்லார். அப்போ இந்த புனிதர்கள்கிட்டெல்லாம் செயல்பட்ட ஒரு காரியம் எதுன்னா அந்த தூய ஆவி. அப்போ ஒன்றுகிட்ட செயல்பட வேண்டியது எது? அந்த தூய ஆவி. அப்போ இந்த தூய ஆவி என்கிட்ட வந்து உட்காரணும், அது என்கிட்ட ரெஸ்ட் பண்ணால் தான் எனக்கு இந்த விஷயங்களை கண்டுகொள்ள முடியும் அப்படின்னா, அப்போ என்னை நான் பரிசுத்தப்படுத்துவது. அப்போ நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு முன்பாகவும் பாவங்களுக்காக மனமருந்தி பாவறிக்கை செய்து நோன்பிருந்து கரமுயர்த்தி ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை படைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீ இறை திட்டத்தை அறிய முடியும், இறை வெளிப்பாட்டை அறிய முடியும். நீ வேறு எங்கேயும் ஓட தேவையில்லை, எந்த ஒரு ஊழியக்காரனையும் நம்பி போக தேவையில்லை. நிறைய பேர் நம்மளை குழப்பக்கூடியவர்களாக வந்துட்டாங்க. தயவு செய்து நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பைபிளை தூக்கி வச்சிருக்கிறவங்களாம் எல்லாரும் சரியானவர்கள்னு சொல்லக்கூடாது, எல்லாரும் கெட்டவர்கள்னு சொல்ல முடியாது. ஆகவே தான் சொல்கிறோம், அதை அறிய எவன் சரியான ஆள், எந்த இறைவாக்கினன் உண்மையானவன், எந்த இறைவாக்கினன் பொய் வாக்கினன் அறியக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்கணும்னா உன்னிடத்தில் இருக்க வேண்டியது அந்த ஆவிக்குரிய அபிஷேகம். வாலிப பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு சரியானதை தொட முடியாமல் தவிக்கிறாங்க, தவறான இடத்துல போய் விழுந்துடுறாங்க, காதல் செய்கிறாங்க. இந்த பையன்தான் அவர் அம்மா என்கிட்ட கண்ணீர் விட்டு சொல்கிறாங்க, 2 கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஃபாதர், அவனை போய் இந்த என் புள்ள அன்பு செய்கிறேன்னு சொல்லி காதல் பண்ணுறேன், நான் அவனை தான் வேணும். பாருங்கள், இது அறிய முடியாத ஒரு அவல நிலை அந்த மகளுக்கு. நிறைய மகனை குறித்து தாய்மார்கள் அழுகுறாங்க, இதோ அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்குறோம் ஃபாதர், அது சரியான வாழ்க்கை இல்லை, ஏற்கனவே இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து அது இப்படி இருக்குது, ஏதோ என் மகன் சொல்கிறான் ஐ லவ் ஹர் அப்படி டீப்லி அப்படிங்கிறான், எப்படி ஃபாதர் ஏற்றுக்கொள்வது? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள கஷ்டம். அங்கே என்ன குறைபாடு? அந்த பிள்ளைகளுக்கு இறை வழிபாடு இல்லை. அப்போ இறை வழிபாடு எங்கே கிடைக்கும்? ரோட்டில் உட்காந்தா கிடைக்காது, போர்னோகிராஃபி பார்த்துட்டு இருந்தால் கிடைக்காது, நம்மளுடைய உடலை இச்சைக்குரிய ஒரு பாத்திரமா அங்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு இருந்தால் கிடைக்காது. நீ சொல்லலாம், 1 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவருடைய பாத்திரம் நான் அப்படி உட்காந்துருக்கேன் இப்படி உட்காந்துருக்கேன், தயவு செய்து நீ உன்னை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாய். ஆண்டவர் வந்து 1 மணி நேரம் உட்கார், 2 மணி நேரம் உட்காரலாம் நம்மள்ட்ட டிமாண்ட் பண்ணலை. நீ தகுதியான நிலையில் ஆண்டவருடைய பாத்திரத்தில் உட்காருறியா? அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம சொல்கிறோம், நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. இந்த பாத்திரம் ஆவியானவரால் நிரப்பப்படணும்னா இந்த பாத்திரம் சுத்தமாக இருக்கணுங்க. ஒரு பிச்சைக்காரர் வந்து உங்களுக்கு முன்னாடி பாத்திரத்தை நீட்டி அம்மாங்கிறாரு, பழைய சோறு இருக்குது தண்ணியாக இருக்குது, நீங்கள் சூடாக பிரியாணி கொண்டு போகிறீங்க, அதை கொண்டு போய் அதில் போடுவீங்களா? ஒரு நல்ல ஒரு மனுஷி அப்படி செய்ய முடியுமா? என்ன சொல்ல, ஐயா சூடாக இருக்கியா பிரியாணி, நல்ல வாசமாக இருக்குது, இதை போய் இந்த பழைய சோற்றுல போட்டால் நல்லா இருக்காதுங்கய்யா, சரி நான் வேறு ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு தரேன், வேறு ஒரு பாத்திரத்தில் நான் தரேன், இல்லை நீங்கள் உட்காந்து இங்கே சாப்பிட ஒரு இலையை போட்டு தரேன். பாருங்கள், இப்படி தானே நம்ம செய்வோம். கடவுள் என்ன சொல்கிறாரு? பாத்திரத்தை சுத்தம் பண்ணுங்கிறாரு நம்மளை. கடவுள் நம்மகிட்ட கேட்குறது அது ஒன்று தான். அப்போ இந்த இறை வழிபாட்டை உணரணும்னா நீ ஆண்டவருடைய தளத்தில் மாறினா போதும். கொஞ்சம் முயற்சி எடு, ஆவியானவர் உன்னை நிரப்பி உன்னை நிறைய வழி நடத்துவார். இழந்து போனதை நினச்சி நீ கவலைப்படாத, ஐயோ நான் அப்படி வாழ்ந்துட்டேனே, நான் பெரிய பாவி, நான் ஒரு பெரிய சின்னர், நான் வந்து ஒரு அசிங்கமான ஆள் அப்படி நீ பேசினது போதும். நீ அசிங்கமான பிள்ளையாக இருக்கிறியா, உன் ஆண்டவர்கிட்ட வந்துட்டினா போதும், அவர் உன்னை தூய்மைப்படுத்தி உன்னை பரிசுத்தமாக்கிடுவார். மீண்டும் நீ அசிங்கத்துக்குள்ளே போகக்கூடாது. ஆண்டவர் உன்னை பரிசுத்தமாக்கிட்டார்னு நினச்சிட்டின்னா நீ மீண்டும் ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து நீ ஆண்டவர்கிட்ட கேட்குற போது ஆண்டவர் உன்னை இன்னும் அதிகமான அபிஷேகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போவார். இதை தான் நம்ம செய்யணும். தேவ பிள்ளைகளே, உன்னில் இருக்கும் குறை உனக்கு உதவி செய்யணும். நம்ம குறையோடு இருக்கிறோமா அதை பற்றி கவலைப்படாத, ஆண்டவருக்குள்ளே நிறை எதுவோ அதை பிடித்துக்கொள். பவுலடியார் சொல்கிறாரு 2 கொரிந்தியர் 12:7, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்படையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. தன்னிடத்தில் இருக்கிற ஏதோ ஒரு குறையை அவர் சொல்கிறார். என்னென்னு நமக்கு தெரியாது, அவருடைய ஏதோ ஒரு குறையை சொல்கிறாரு. அப்போ அந்த குறையை அவர் என்ன செய்கிறாரு, ஒரு பொருட்டை அவர் மதிக்கலைங்க, அவர் ஓரமாக வச்சிட்டாரு. ஆனால் ஆண்டவருக்காக ஓட வேண்டிய ஓட்டத்தில் அவர் பின்வாங்கலை. அப்போது அவர் இறை வழிபாட கடவுள் குறைக்கலைங்க. அவருடைய குறையில் அவர் போராடிக்கிட்டு இருந்தால் கூட அவர் என்ன செய்கிறார், கடவுளுக்காக ஓடுறதுனால இறை வழிபாட்டை கடவுள் கொடுத்துட்டே இருக்கிறார். அதுக்காக நீ பாவத்தை தக்க வச்சுக்கொள்ளணும்னு சொல்லலை. அந்த பாவத்தை குறித்து நம்ம கடந்து வந்த வாழ்க்கையில் பாவத்தினுடைய அந்த வேதனையை குறித்து நீ கலங்காத. அந்த குறை தான் நமக்கு ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம். எங்கே பாவம் இருக்கிறதோ அங்கே அருள் பொங்கி வழிகிறது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், பாவத்தை விட்டு வெளியில் வந்த பிற்பாடு ஆண்டவருடைய அன்புக்குள்ளே இணைஞ்சு பாருங்களேன் தேவ பிள்ளைகளே. இன்றைய உலகம் இறை வெளிப்பாட்டை அறிய முடியாத ஒரு உலகமாக பிசாசு கூட்டி கொண்டு போகிறான். எங்கே இறை வெளிப்பாடு அதிகமாக வருதுங்க இந்த காலத்தில், அந்த இறை வெளிப்பாடு எங்கே அதிகமாக மக்கள் உணர்ந்துருவாங்களோன்னு சொல்லி தான் பிசாசு அளவுக்கு அதிகமான இச்சைக்குரிய காரியங்களை உள்ள தள்ளிகிட்டே இருக்கிறான். எல்லாருமே மாட்டிக்கிட்டோம், எல்லாருமே இதில் மாட்டி சிக்கி தவிக்கிறோம். இச்சைக்குரிய காரியம்னா நீ செக்ஸ் மட்டும் நினைக்கக்கூடாது, எல்லா விதமான உடல் சார்ந்த, எண்ணம் சார்ந்த, பார்வை சார்ந்த, நாவு சார்ந்த, எல்லாம் சாப்பாடுலேருந்து எல்லாமே இந்த இச்சைக்குரிய காரியத்துள்ள அடக்கப்பட்டு இருக்கிற. தேவையற்ற பேச்சு இச்சைக்குரிய காரியம். சில பேரால் பேசாமல் இருக்க முடியாது. சில பேரால் வீட்டில் கணவனையோ மனைவியோ திட்டிக்கிட்டே இருப்பாங்க, கொட 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 கொடன்னு திட்டுவாங்க. இது என்ன, அது இச்சைக்குரிய பாத்திரமாக நம்ம இருக்கு. நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் நான் அந்த பாவம்லாம் செய்யலை, இதுவும் அப்படிப்பட்ட பாவம் தான். இது உன்னுடைய வாயால் விபச்சாரம் செய்கிறேன் தேவ பிள்ளைகளே. எண்ணத்தால் விபச்சாரம், பார்வையால் விபச்சாரம். அதனால் நம்ம நினைக்கிறோம் நம்ம உடலால் போய் எதுவும் பாவம் பண்ணால் தான் அந்த பாவம். இல்லை இல்லை, ஆண்டவர் இயேசு சொல்லிட்டாரு, நீ ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்துட்டாலே நீ உன்னுடைய எண்ணத்தில் விபச்சாரம் செய்துட்ட. செயல்பாடு பின்னாடி தான், செயல் இங்கே வந்துருச்சு. அதனால தான் நம்ம சொல்லுகிறோம், நம்ம முதல்ல ஆண்டவருடைய தளத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கடந்து நம்ம வெளியில் வரணும்னா ஆண்டவரை துதிக்கிற பாத்திரமாக மாறணும். போரில் யாரும் வந்து வேணும்னா போய் கத்தி எடுத்து வீசுவோம், இல்லை இல்லை வேறு வழியே இருக்காது, நீ கத்தி எடுத்து வீசி தான் ஆகணும், இல்லைன்னா எதிராளி உன் மேலே கத்தியை வச்சுருவான். அதனால தான் சொல்லுகிறோம், நம்ம ஒரு வாழ்க்கை போராட்டத்தில் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நீ வந்து எங்கேயாவது நின்னின்னா ஓரமாக போடுவ. ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறவங்க ஆண்டவருக்காக போரிட நம்மையே நாம் வெற்றியடைய செய்ய போராட வேண்டியிருக்கிறோம். ஆகவே இந்த இறை வெளிப்பாடு என்ன, எதற்காக கடவுள் என்னை படைத்தார் பாருங்கள். இந்த செடி கொடியெல்லாம் ஒரு பலன் கொடுக்குதுங்க. ஒரு பூச்செடி வைக்கிறோம், ஒரு பூவை கொடுக்குது. ஒரு தென்னை மரம் வைக்கிறோம், தேங்காய் காய்க்குது. ஒவ்வொரு செடிக்கும் கொடிக்கும் கடவுள் திட்டம் வச்சுருக்காரு. செடிக்கும் கொடிக்கும் திட்டம் வச்சிருக்கிறவர், என் மகளே என் மகனே, செடியை விட கொடியை விட உயர்வா அறிவால் ஆற்றலால் உன்னை உயர்த்தி படைச்சிருக்கிறாரே, உனக்கு மட்டும் திட்டம் வச்சிருக்காம படைச்சிருப்பாரா? சப்போஸ் நம்ம வச்ச பூச்செடி பூக்கலைன்னா நம்ம என்ன செய்கிறோம், பிடுங்கி போட்டுருவோம். மரம் காய்க்கலை, உரம் வச்சு பார்த்தோம், தண்ணி ஊற்றி பார்த்தோம், ஒன்றும் வரலை, வெட்டி போட்டுருவோம். ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணுறோம், நான் எதற்காக உன்னை இங்கே வச்சேனோ அதை நீ செய்யலை, அதனால் நான் உன்னை பிடுங்கி போடுறேன். இதுதான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் சொல்லாமல் சொல்கிறோம், செயலில் காட்டுறோம். ஆண்டவர் கேட்குறாரு, அந்த செடி பலன் கொடுக்கலன்னு நீ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வைக்கிறீ, அது மேலே நீ வாழ தகுதி இல்லைன்னு. அப்போது நான் உன்னை எதற்காக படைச்சேனோ அதை நீ செய்யலைன்னா நானும் அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டை உன் தலையில் வைக்கவா, உன்னை பிடுங்கி போட்டுருவா? ஆண்டவர் அப்படி செய்கிறதில்ல. உடனே அவர் பொறுத்திருக்கிறார், பொறுமையோடு காத்திருக்கிற தேவன். என் பிள்ளை ஒரு நாள் உணரும், ஒரு நாள் என்னை உணர்ந்து கொள்ளும். ஆண்டவர் காத்திருக்கிறார். ஒரு நல்ல தந்தை அந்த உதாரி மைந்தனுக்காக காத்திருந்ததை போல என் தேவ பிள்ளையே ஓடி வா, ஆண்டவருடைய இறக்கத்துக்குள்ளே இணைந்து ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ப்பான்னு நீ கேளு. அப்பா அம்மா வந்து உன்னை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது கடவுள் சார்ந்த விஷயங்களில். உடைய கணவன் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடாது, மனைவி உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடாது. கோயிலுக்கு போ, ஆண்டவரை தேடு, வேறு யாரும் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடாது. என்னை படைத்தவர் அவர் உன்னதமானவர். என்னை படைத்தவர் யாருமே நினைத்து பார்க்க முடியாத நேரத்தில் அவர் என்னையை நினைச்சு பார்த்தார். உன் தாய் தந்தையெல்லாம் நினைச்சு பார்க்கல, நீ உருவாவதற்கு முன்பாகவே உன்னை நினைத்தவர் ஒரு உண்டு, அவர்தான் கடவுள். அவரை நீ நினைத்து பார், அவரிடத்துல நீ மன்றாடு. ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என் திட்டம் என்ன, எதற்காக என்னை படைச்சிங்க, நான் ஒரு திட்டமில்லாத பிள்ளையா நிற்கிறேன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த திட்டத்தை நோக்கி அவர் இறை வெளிப்பாட்டின் தந்தை, உனக்கும் அந்த வெளிப்பாட்டை தந்து உன்னை வழி நடத்துவார். ஆமென்.
என்னை சுவைத்தேன்
உன்னை உமக்களித்தேன், உந்த நன்மை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன் இயேசுவே.
இந்த உலகத்துல நிறைய மனுஷங்க இருக்காங்க, ஆனா எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி இருக்காங்களா கேட்டா கண்டிப்பா இல்ல. அவ்வளவு வித்தியாசம் இருக்கு நமக்குள்ளேயே. சில பேருக்கு மார்னிங் சர்ச்சுக்கு போக ரொம்ப பிடிக்குங்க, ஆனா சில பேருக்கு என்ன ஆனாலும் சரி காலையில சீக்கிரம் எந்திரிக்கவே முடியாது, அதனாலேயே சாயங்காலம்